ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உள்ம உருவில் அத்தியாயம் 10, பூர்ணத்தின் வைபவம், பதம் 26. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம். அஸ்வதசர்வவ்ருக்ஷாணாம் தீவரிஷீணாம் ச நாரதம், கந்தர்வாணாம் சித்தரதஹ சித்தானாம் கபிலோ முனிஹ, அஸ்வத்தா சர்வ வ்ருக்ஷாணாம் தேவரிஷீணாம் ச நாரதம், கந்தர்வாணாம் சித்தரதஹ சித்தானாம் கபிலோ முனிஹ. முனிப்பெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்ராச பக்திவேதானந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெயம். எல்லா மரங்களில் நான் ஆலமரம், தேவரிஷிகளில் நான் நாரதன், கந்தர்வர்களில் நான் சித்தரதன், சித்தர்களில் நான் கபிலமுனி. ஓம் அஜானதிமிரந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயா சக்ஷிருன்மிலிதம் மீன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி கிருச்சாரிணிம் நிர்விசேஷ சுன்னவாதி பாஷாத தேசதாரணிம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதீர் உத்தம ஸ்லோகே பக்தீர்வபதினைஷ்டகிம். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசாதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 10, பூர்ணத்தின் வைபவம், பதம் 26 இருக்கும். பகவான் இந்த பதத்தில் பகவானுடைய வைபவங்களை பற்றி கூறுகின்றார். எல்லா மரங்களில் நான் ஆலமரம், அஸ்வத்தா சர்வ விரக்ஷானாம் என்று பகவான் இங்கே அழைக்கின்றார். ஆலமரம் பார்த்தோம் அப்படின்னா மிக மிக உயரமான மரம். ஆலமரம் உயரமாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மிகவும் அழகாகவும் இருக்கும். வேத காலங்களில் சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஆலமரத்தை தினந்தோறும் மக்கள் வழிபடுவது வழக்கம். வேத காலங்களிலே ஒரு மனிதன் தினந்தோறும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்க வேண்டும், பிராமணர்களை வணங்க வேண்டும், அதுக்கப்புறம் வந்து சூரிய தேவனை வணங்க வேண்டும். அதுபோல் மக்கள் இந்த ஆலமரத்தையும் வணங்குவது வழக்கம். அதுக்கப்புறம் இந்த ஆலமரம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வருடங்களுக்கு உயிர் வாழும், ரொம்ப வருடங்களுக்கு உயிர் வாழும். அதுக்கப்புறம் பயங்கர கம்பீரமாக கூட இந்த வாழைமரம் இருக்கும். அதுவும் இல்லாத இந்த ஆலமரத்தினுடைய வேர்கள் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். ஆலமரத்தில் கிளைகளிலிருந்தே வேர் வரும். அதனால் வந்து இந்த ஆலமரம் என்றைக்குமே வந்து கீழே சாயவே சாயாது, சாயறதுக்கு வந்து வாய்ப்புகளே வந்து கிடையவே கிடையாது. அதுபோல் இந்த மரம் வந்து கம்பீரமான வந்து மரம். இருக்கிற மரங்களிலே தான் பகவான் இங்கே சொல்கின்றார், இருக்கிற எல்லா மரங்களிலும் நான் ஆலமரம், மரங்களிலே சிறந்த மரம் ஆலமரம் என்று கருதப்படுகின்றது. அதுக்கப்புறம் பகவான் சொல்கின்றார், தேவரிஷிகளில் நான் நாரதன் என்று பகவான் கூறுகின்றார். நாரதருடைய சிறப்பு பார்த்தோம் அப்படின்னா மிக மிக அருமையான ஒரு தூய பக்தர் நாரத முனிவர். நாரத முனிவர் பகவானுடைய அவதாரம் என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் அத்தியாயம் 3 குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நாரத முனிவர் வந்து பக்தியை பிரச்சாரம் செய்வதற்காண்டி நாரத முனி பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே நாரத முனிவராக வந்திருக்கின்றார். அதுக்கப்புறம் எல்லா தேவி தேவர்களும் நாரத முனியை வழிபடுவார்கள். அவர் பார்த்தோம் அப்படின்னா இருக்கின்ற எல்லா பக்தர்களுக்கும் நாரதமுனி ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றார், பிரச்சாரம் செய்திருக்கின்றார். வியாசுதேவருடைய குருவும் நாரத முனிவர், பிரகலாத மகாராஜருடைய குருவும் நாரத முனிவர், துருவ மகாராஜருடைய குருவும் நாரத முனிவர், யுதிஷ்டிர மகாராஜருக்கும் வந்து பக்தியை சொல்லிக் கொடுக்கின்றார். இதுபோல் நாரதர் பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமானவர். ஒரு தடவை ஒரு தருணம் வியாசுதேவர் எல்லா புராணங்களையும் தொகுக்கின்றார், 17 புராணங்களை தொகுக்கின்றார். மகாபாரதம் இது போன்ற உபநிஷத்துக்கு எல்லாம் தொகுத்துவிட்டு மனம் வந்து நிம்மதி இல்லை. நம்மளும் வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா காரியத்தையும் மனிதன் செய்கின்றான், ஆனால் நிம்மதி மட்டும் கிடையவே கிடையாது. அதுபோல் இங்கே வியாசதேவர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா 17 புராணங்களை தொகுத்தார், உபனிஷத்துகளை தொகுத்தார், அதுக்கப்புறம் மகாபாரதத்தை எழுதினார், இது போன்ற பல நூல்களை எழுதினார். இருந்த பொழுதிலும் அவர் மனதில் சாந்தி ஏற்படவில்லை. இன்றைக்கி கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா எதை எதையோ படிக்கின்றார்கள், இந்த புராணத்தை அந்த புராணத்தை, எந்த புராணத்தை படித்தாலும் மன நிம்மதி ஏற்படாது. ஏன் அப்படின்னா வியாசதேவர் எழுதின, வியாசதேவருக்கே 17 புராணங்களை எழுதினார் அவர். அந்த எழுதின 17 புராணம் எழுதியவருக்கே நிம்மதி இல்லை அப்படின்னா படிக்க போகிற மக்களுக்கு எப்படி நிம்மதி இருக்கும்? அதுபோல் நிம்மதி இல்லாமல் வந்து சஞ்சலமாக அமர்ந்தார் சரஸ்வதி நதிக்கரையில், ஸ்நானம் செய்துவிட்டு தியானத்தில் அமர்ந்தார். அப்படி தியானத்தில் அமரும் பொழுது நாரத முனிவர் வருகின்றார். நாரத முனிவர் வந்து பலவிதமான உயர்ந்த சம்வாதங்கள் நடைபெறுகின்றன. அதுக்கப்புறம் நாரத முனிவர் சொல்கின்றார், நீ சஞ்சலப்படுவதற்கு நிம்மதியில்லாத இருப்பதற்கு காரணம் நீ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை, முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை முழுக்க 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 அவருடைய லீலைகளை தத்துவங்களை எல்லாம் வந்து நீ தொகுக்கவில்லை அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவத புராணத்தை தொகுக்கின்றார் ஸ்ரீல வியாசதேவர். அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா இந்த கலியுகத்தில் வந்து பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் மிக மிக முக்கியமான கிரந்தமாக கருதப்படுகிறது. அதுபோல் நாரத முனிவர் வந்து வியாசதேவருக்கு குருவாக இருந்திருக்கிறார். பிரகலாத மகாராஜர், துருவார், யுதிஷ்டர் இது போன்ற எல்லா பக்தர்களுக்கும் குருவாக விளங்குகின்றார். நாரத முனிவருடைய முந்தைய பிறப்பினுடைய சரித்திரம் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு கந்தர்வர், கந்தர்வனாக இருப்பார். மிக மிக அழகானவர் நாரத முனிவர் கந்தர்வனாக இருக்கும் பொழுது. அப்போ அழகழக அழகாக இருக்கும் பொழுது இவருக்கு கர்வம், ஏகப்பட்ட கர்வம், நான் அழகாக இருக்கின்றேன் என்று. அதுக்கப்புறம் கந்தர்வரும் கூட, கந்தர்வர்கள் பார்த்தோம் அப்படின்னா மிகவும் அழகாக பாடுவதில் வல்லமை பெற்றிருக்கின்றார்கள். கலியுகத்தில் இருக்கிற கலியுகத்தில் இருக்கக்கூடிய சிங்க பாடகர்களைப் போல கிடையாது கந்தர்வர்கள்னாலே அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். அப்படி நாரத முனிவர் நல்ல அருமையாக வந்து பாடுவார், அதே போல் வந்து நல்ல அழகாகவும் இருப்பதனால் கர்வம் ஏற்பட்டு விட்டது. பல வந்து பெண்கள், தவறான பெண்கள் எப்பொழுதும் வந்து அவரை சுற்றி இருப்பார்கள். அதுபோல் நாரதருக்கும் பல பெண்களை மயக்க வேண்டும் என்பதில் அவருக்கு மிக மிக ஆர்வமாக இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை எல்லா தேவி தேவர்களும் ஒரு இடத்தில் கூடினர். எதற்காண்டி அப்படின்னா பகவானுடைய நாமத்தை, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, பகவானுடைய நாம கீர்த்தனத்தை பாட வேண்டும் என்பதற்காக எல்லோரும் ஒரு இடத்தில் கூடினார்கள். அப்பொழுது நாரத முனிவர் இந்த கந்தர்வரும் வருகின்றார். அப்படி கந்தர்வரும் வரும்பொழுது அவரை சுற்றி பல பெண்களும் வருகின்றார்கள். அப்படி பல சுற்றி பல பெண்கள் வரும்பொழுது சாதாரணமாகவே பெண்கள், பல பெண்கள் ஒரு மனிதனை சுற்றி வந்தால் அந்த மனிதனுக்கு எப்படி ஒரு குரங்கு மதுபானத்தை குடித்தது, குரங்கு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அதோட தொல்லை தாங்க முடியாது, அது மதுபானத்தை குடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அது இங்கேயும் அங்கேயும் பயங்கரமாக ஆட ஆரம்பித்து விடும். அதுபோல் வந்து ஒரு மனிதனை எங்கன்னா வந்து, அதுவும் குறிப்பாக காலேஜெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இருந்துருச்சு அப்படின்னா முடிவு அவனை கையில் பையனை கையில் பிடிக்கவே முடியாது, அவன் வந்து வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிருவான். அதுபோல் இந்த கந்தர்வர் என்ன பண்ணார், நாரத முனிவர் பல பெண்கள் சூழ்ந்திருப்பதால் அப்படி பயங்கரமாக என்ன பண்ணுறார், பயங்கரமாக வருகின்றார். அப்படி வந்துட்டு தேவலோகத்தில் எல்லோரும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய கீர்த்தனம், கீர்த்தனம் என்றால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் விஷ்ணுவுக்கும் மட்டுமே பொருந்தும், தேவி தேவர்களுக்கு கீர்த்தனம் செய்யப்படக்கூடாது. அதுபோல் இந்த கந்தர்வர் என்ன பண்ணார், நாரத முனிவர் தேவி தேவர்களை புகழ்ந்து கீர்த்தனம் செய்தார். அப்படி தேவி தேவர்களை புகழ்ந்து கீர்த்தனம் செய்யும் பொழுது சபித்து விட்டார்கள், நீயேந்தி சூத்திரனாக போ என்று சபித்து விட்டார்கள். உடனே வந்து என்ன பண்ணினார் அப்படின்னா நாரத முனிவர் சூத்திரனாக ஒரு வேலைக்காரியினுடைய மகனாக வந்து விட்டார் இந்த பூலோகத்துக்கு. அப்படி வரும்பொழுது அங்கே இருக்கும் பார்த்தா அவருக்கு, நாரத முனிவருக்கு தந்தை கிடையாது, தாய் மட்டும்தான், தாயும் வந்து வேலைக்காரி, வேலைக்காரியாக இருக்கும் பொழுது அப்போ நாரத முனிவர் 5-6 வருடங்கள் இருக்கும். அப்படி 5-6 வருடங்கள் இருக்கும் பொழுது பக்தி வேதாந்திகள் என்று சொல்லக்கூடிய ரிஷிகள் எல்லோரும் வந்து, பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா அந்த சத்துர மாதத்தில் 4 மாதங்கள் மழைக்காலங்களாக இருக்கும். அந்த மழைக்காலங்களில் பொதுவாக ரிஷிகளும் முனிகளும் அவர்களை எங்கேயும் பிரயாணம் செய்வது இல்லை. இந்த பக்தி வேதாந்திகள் ஒரே ஒரு இடத்தில் அமர்ந்த பகவத் பக்தியை செய்வார்கள். அப்படி பகவத் பக்தியை செய்யும் பொழுது இந்த நாரதர் என்ன பண்ணுகின்றார், 5-6 வருடங்களாக இருக்கின்ற சிறிய பையன் அவருக்கு இங்கேயும் அங்கேயும் இந்த சாதாரண குழந்தைகளைப் போல ஓடுவதும் விளையாடுவதும் இல்லாமல் பக்தி வேதாந்திகளினுடைய சங்கத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே பகவத் பக்தியை செய்கின்றார். அந்த பக்தி வேதாந்திகள் பேசக்கூடிய உபன்யாசங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டே வருகின்றார். அப்படி கேட்டுக்கொண்டே வரும் பொழுது ஒரு நாள் அந்த பக்தி வேதாந்திகளுடைய பிரசாதத்தை எடுத்துக்கொள்கின்றார். மகா பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவருக்கு அவருடைய உடலில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டன. அப்படி பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டு மேலும் மேலும் தூய்மையடைந்தார். அதுக்கப்புறம் ஒரு நாள் நாரத முனிவருடைய அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா கிடையாது. அப்போ நாரத முனிவரோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாள் விடியற்காலத்தால் வந்து பால் கறக்க செல்லும் பொழுது அங்கே பாம்பு கொத்தி இறந்து விடுகின்றனர். அப்படி இறக்கும் பொழுது நாரத முனிவரோட வயசு 5-6 தான் இருந்தது. இருந்த பொழுதிலும் அவர் என்ன நினைத்தார் என்றால், இது பகவானுடைய கருணை, எனக்கு இருந்த பந்தமும் போய்விட்டது, இதற்கப்புறம் எனக்கு எந்த விதமான பந்தமும் இந்த பௌதிக உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல இடங்களுக்கு பிரயாணம் செய்ய ஆரம்பித்தார். அப்படி பல இடங்களுக்கு பிரயாணம் செய்யும் பொழுது கிராமப்புறம், நகரப்புறம், மலைப்பகுதி, வனப்பகுதி, அதுக்கப்புறம் வந்து விவசாய நிலம், நதிகள், மலைகள், இது போன்று கடந்து 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 நடந்து செல்கின்றார். எல்லா இடத்துக்கும் நடந்தே செல்கின்றார். அப்படி ஒரு தருணம் நடந்தே சென்று கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நதியில் ஸ்நானம் செய்கின்றார். நதியில் ஸ்நானம் செய்துவிட்டு தியானத்தில் அமர்கின்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தியானம் செய்வதற்காக அமர்கின்றார். அப்படி அமரும் பொழுது பகவான் அற்புதமாக வந்து சர்வஷாகம் ரிதிசன்ன விஷ்டோ அப்படின்னு பகவான், நான் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் நம்மளோட ஹிருதயத்திலையும் பகவான் இருக்கின்றார். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், குப்பையை கூலம் போட்டு மூடி வச்சுன்றோம். எங்கன்னா ஒரு தங்க கல் கிடக்கு, தங்க வைரம் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை குப்பையை போட்டு மூடி வச்சுட்டோம்னு அப்படின்னா வைரக்கல் தெரியவே தெரியாது. அதுபோல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து குப்பையை வந்து ஏகப்பட்ட குப்பையை வந்து போட்டு மறைச்சி வச்சுருக்கோம். அந்த குப்பையை தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் பகவத் பக்தி அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா, அந்த குப்பை கோலத்தெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம், நகர்த்திக்கிட்டே இருக்கோம், சுத்தப்படுத்திக்கிட்டே வந்து இருக்கிறோம். எப்போ வந்து முழுமையாக சுத்தப்படுதோ அப்போ பகவான் சாக்ஷாத் தரிசனம் செய்யலாம். அப்படி நாரத முனிவர் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா, பகவானை தியானிக்கும் பொழுது அவருடைய ஹிருதய கமலத்தில் வந்து அழகாகவும் அற்புதமாகவும் தியானம் செய்கின்றார். அப்போ பலவிதமான உடலில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. கண்ணிலிருந்து தாரை தாரையாக கொட்டுகின்றன. ரோமங்கள் பார்த்தோம் அப்படின்னா எந்திரிச்சு நிற்கின்றது. அதுக்கப்புறம் வந்து உடல் அங்கங்கள்லாம் நடுங்குகின்றது ஆனந்தத்தில். இது போன்ற பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. உடனே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய ரூபம் உள்ளே பட்டென்று மறந்து விடுகின்றார். அப்படி மறைந்த உடனே இந்த சிறுவன் யோசிக்கின்றான், எங்கே சென்று விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் தியானித்து அந்த ரூபத்தை பார்ப்பதற்கு தரிசனம் செய்கின்றான். அப்பொழுது ஆகாஷவாணி சொல்கின்றது, நாரதரே, இதுக்கப்புறம் உன்னால் தரிசிக்க இயலாது, நீ எப்போ முழுமையாக தூய்மை அடைகின்றாயோ அப்போ என்னை தரிசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு பகவான் மறைந்து விடுகின்றார். அதுக்கப்புறம் ஒரு நாள் பயங்கரமான வந்து வெளிச்சம் சத்தத்தோட ஒரு சத்தம் வருகின்றது. அந்த சத்தத்திலிருந்து அவருடைய சரீரத்தை விட்டுவிட்டு அந்த மகாவிஷ்ணுவருடைய சரீரத்தில் நுழைகின்றார். மகாவிஷ்ணுவருடைய சரீரத்தில் நுழைந்துவிட்டு அதுக்கப்புறம் பிரம்மாதி தேவர்கள்லாம் எப்போ திரும்ப மறுபடியும் படைப்பதற்கு வருகின்றார்களோ அப்போ நாரத முனிவரும் வருகின்றார். நாரத முனிவர் ஆன்மீக சரீரத்தோடு வந்து வருகின்றார். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நாரத முனிவருடைய வாழ்க்கை வரலாறு மிக மிக சிறப்பானது. பகவான் இங்கே சொல்கின்றார், தேவ ரிஷிகளில் நான் நாரதன். நாரதர் அப்படிங்கிறத சப்தத்துக்கு நாரதா, நாரதா அப்படின்னா யார் ஒருவர் நாராயணரை கொடுப்பாரோ அவருக்கு பெயர் நாரதா என்று சொல்வது வழக்கம். ஆனால் நம்ம ஊரில் நாரதா கலக பிரியகா, நாரதா கலக பிரியகம், எப்பொழுதும் பிரச்சனையை உண்டு பண்ணுவர், அது ஒன்று பொய்யான பிரச்சாரத்தை செய்கின்றார்கள். ஆனால் நாரத முனிவர் அப்படின்னா மிக மிக தூய்மையானவர். யார் ஒருவரால் வந்து நாராயணரையே கொடுக்க முடியுமோ அவருக்கு பெயர் நாரதர் என்று அழைக்கப்படுகின்றது. அதுக்கப்புறம் பகவான் சொல்லுகின்றார், கந்தர்வர்களில் நான் சிதரதன் என்று சொல்லுகின்றார். பலவிதமான லோகங்கள் இருக்கின்றன. அந்த லோகங்களில் ஒவ்வொரு லோகங்களிலும் கந்தர்வர்கள், சித்தர்கள், இது போன்ற பலவிதமான லோகங்கள் இருக்கின்றன. அந்த லோகங்களிலே ஒரு லோகம் கந்தர்வலோகம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கந்தர்வலோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லோருமே வந்து அருமையாக பாடக்கூடியவர்கள், பாடலுக்கு பெயர் பெற்றவர்கள் இந்த கந்தர்வர்கள். அருமையாக பாடுவார்கள். கலியுகத்தில் நம்ம எதை வந்து பாடுற மக்களை பார்த்துட்டு நம்ம என்ன ஆஹா ஓஹோன்றோம். ஆனால் கந்தர்வர்கள் எப்படி பாடுவார் அப்படிங்கிறத நமக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே கிடையவே கிடையாது. அதனால தான் அந்த கலியுகத்தில் இருக்கிற மக்கள் பாடுறத சினிமா பாட்டை வந்து ஆக ஓகோன்றோம். அதுபோல் அந்த கந்தர்வ லோகத்தில் போனோம் அப்படின்னா அவர்கள் கந்தர்வ லோக கந்தர்வர்கள் பாடுனா கல்லும் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து கல்லும் வந்து மெல்ட்டாக உருகி போயிடும். கல் பக்கத்தில் போயிட்டு அவர்கள் பாடுனா கல்லும் உருகிடுமா, அந்த அளவுக்கு அற்புதமாக அந்த கந்தர்வர்கள் பாடுவார்களாம். அதுபோல் பாடக்கூடிய கந்தர்வர்களிலே நான் சித்தரதன், இந்த சித்தரதன் அப்படிங்கிற கந்தர்வன் மிகவும் மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் பாடுவானாம் இந்த சித்தரதன். அதனால் பகவான் இங்கே சொல்கின்றார், கந்தர்வர்களில் நான் சித்தரதன் என்று பகவான் இங்கே சொல்கின்றார். அதுக்கப்புறம் சித்தர்களில் நான் கபிலமுனி என்று சொல்கின்றார். கபிலமுனி பகவானுடைய அவதாரம். பகவானுடைய அவதாரம் இந்த தேவஹூதிக்கும் கர்தம முனிக்கும் மகனாக அவதாரம் செய்தவர் கபிலமுனி. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தத்தில் அருமையாக இவருடைய திருவிளையாடல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. சாங்கிய தத்துவத்தை பிரச்சாரம் செய்வதற்காக தோன்றினார். அதுக்கப்புறம் வந்து அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் ஸ்கேனிங்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உள்ளே இருக்கிற குழந்தைகள் வந்து கர்ப்பத்தினுடைய தாயினுடைய கர்ப்பத்தில் முதல் நாள் இன்னைக்கு போய் ஸ்ரீமத் பாகவதத்தை 3வது ஸ்கந்தம் அத்தியாயம் கடைசியில் இருக்கிற அத்தியாயத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மருத்துவம் என்ன சொல்கிறதோ அது அன்னைக்கே வந்து கபில முனிவர் அழகாக சொல்லியிருக்கின்றார். தான் வந்து கணவனும் மனைவியும் இணைந்த பிறகு என்ன நடக்கின்றது, முதல் நாளில் என்ன ஆகும், 2வது நாளில் என்ன ஆகும், 3வது நாளில் என்ன ஆகும், எப்போ எது வளரும், நெகம் வளரும், முடி வளரும், கண் வளரும், காது வளரும், சுவாசம் வளரும், வந்து ஜீரண சக்தி வளரும், இது போன்ற ஒன்று ஒன்றாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த நாளில் எது வளரும், எப்பொழுது வந்து 9வது மாதத்தில் என்ன நடக்கின்றது, 8வது மாதத்தில் என்ன நடக்கின்றது, 7வது மாதத்தில் என்ன நடக்கின்றது, இது போன்ற விளக்கங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதுபோல் கபில முனிவரை போல ஒரு நாஸ்திக கபிலரும் உருவானார் இந்த கலியுகத்தில். அவர் எதற்கு உருவானார் அப்படின்னா இந்த தத்துவத்தை தவறான பிரச்சாரம் செய்தார். அவர் வந்து நாஸ்திக கபிலர் என்று அழைக்கப்படுகிறது. உண்மையான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பகவானுடைய அவதாரமான கபில முனிவருக்கும் இந்த நாஸ்திக கபிலருக்கும் வந்து பலவிதமான வேறுபாடுகள் இருக்கின்றன. இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா மரங்களிலும் அந்த ஆலமரம் சிறந்தது. பகவான் இங்கே சொல்கின்றார், நான் ஆலமரம் என்று சொல்கின்றார். அதுக்கப்புறம் தேவரிஷிகளில் நான் நாரதன் என்று சொல்கின்றார். கந்தர்வர்களில் நான் சிதரதன், சித்தர்களில் நான் கபிலமுனி என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.